வணக்கம் செங்கை ஆழியான் அவர்களே.
வணக்கம்.
உங்களது இயற்பெயர் குணராசா. செங்கை ஆழியான் என்று எப்படி ஆனீர்கள்? ஏன் அந்த பெயரை மாற்றினீர்கள்?
பொதுவாக செங்கை ஆழியான் என்பது நான் பல்கலைக்கழகத்தில் படித்த பொழுது வைத்த ஒரு புனப்பேர். அக்காலத்திலே இடதுசாரி இயக்கத்திலே கொஞ்சம் விருப்பம் இருந்ததுனால செங்கை சிவப்பு என்ற அந்த அர்த்தத்தோடு வைத்தேன். ஆனால் அதற்கு உண்மையான அர்த்தம் நாங்கள் பிறகுதான் கண்டுபிடித்தோம். செங்கை என்பது விஷ்ணுவை குறிக்கும். ஆழியான் கடலிலே வாழ்பவன், சிவந்த கைகளுடைய விஷ்ணு என்ற அர்த்தத்திலே அந்த பிறப்பினப்பெயரை நான் எடுத்துக்கொண்டேன்.
தமிழ் இலக்கிய உலகுக்கு எது உங்களை இழுத்து வந்தது? ஏன் அதன் மீது உங்களுக்கு ஆர்வம் அல்லது தாகம் ஏற்பட்டது?
கல்லூரியில் படிக்கிற காலத்திலே எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் மிகுந்த ஈடுபாடு அதற்கு எங்களுக்கு ஏற்படுத்தினார்கள். முக்கியமாக ஏரம்பமூர்த்தி ஆசிரியர், சூராமலிங்க ஆசிரியர் போன்றவர்கள் தமிழ் இலக்கியத்தை பற்றி எங்களுக்கு ஒரு பயிற்சியை தந்தார்கள். இல்லை, வகுப்பிலேயே ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு தமிழ் இலக்கியத்தை பற்றி ஆய்வு தந்தார்கள். அதை விட கம்யூனிஸ்டவாதியாகிய கார்த்திகேசன், அரிகரட்னம் போன்றவர்கள் எங்களுக்கு ஒரு சமுதாய நிலையில ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வழிவகைகளை தந்தார்கள். ஆகவே எழுத வேண்டும் என்ற ஆவல் அப்பொழுது ஏற்பட்டது.
உங்களை பாதித்த இலக்கியவாதிகள், அது சர்வதேச இலக்கியமாக இருக்கட்டும், உள்ளூர் இலக்கியமாக இருக்கட்டும், அல்லது தமிழக இலக்கியமாக இருக்கட்டும், இலக்கியவாதிகள், பாதித்த இலக்கியவாதிகள் என்பதாக யாரையெல்லாம் குறிப்பிடுவீர்கள்?
ஆரம்பத்திலே தமிழகத்தைச் சேர்ந்த வங்க நாவல் ஆசிரியர்கள் என்னுடைய இலக்கியத்திலே மிகவும் பாதிப்பு, அவருடைய மொழிபெயர்ப்புகளை படித்ததுனாலே கூடிய பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் முக்கியமாக ஆரம்பத்திலே கல்கி அவர்கள் என்னுடைய இடத்தை பெற்றிருந்தார்கள். அதற்கு பிறகு ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன் போன்றவர்களுடைய வலிமையான இலக்கியங்கள் எங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தின.
உங்கள் எழுத்துக்களை ஜனரஞ்சகமான எழுத்துக்கள் என்று சிலர் விமர்சனம் செய்வதுண்டு, இதற்கு உங்கள் பதில் என்ன?
வாசகர்களை கூடுதலாக கொண்ட எழுத்துக்களை ஜனரஞ்சகம் என்று கொச்சப்படுத்துவது போல எனக்கு படுகிறது. வாசக வட்டத்தை கூடுதலாக கொண்ட இலக்கியங்கள் ஜனரஞ்சகமாக இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் நான் வந்து என்னுடைய இலக்கியம் வாசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் எழுதுகின்றேன். இலக்கியம் வாசிக்கப்பட வேண்டும், கொஞ்ச பேருக்காக எழுதி வைத்துவிட்டு பார்க்க பரவலாக மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவ்வாறு நான் எழுதுகின்றேன். அதனாலே இலங்கையை பொறுத்தவரையிலே கூடுதலான வாசகர்கள் தொகையை கொண்டிருப்பதனாலும், விற்பனை விஷயத்திலே மிகவும் துரிதமாக விற்பனையாவதனாலும் அந்த பெயரை அவர்கள் பொதுவாக சொல்லுவார்கள், ஜனரஞ்சகத்தை என்று சொல்லுவார்கள். அவை அவ்வாறு இல்லை.
நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஜனரஞ்சகம் என்ற பதம் உபயோகப்படுத்தப்படும் போது மறைமுகமாக அவர் தமிழ் இலக்கியவாதி அல்ல என்பதான ஒரு துணி ஒலிக்கிறது இல்லையா? அது பற்றிய உங்கள் எண்ணம் என்ன?
இல்லை இல்லை, அப்படி எடுக்க முடியாது. அவருடைய இலக்கியங்கள் மக்களை சென்று அடைகின்றன. மக்களை சென்றவை ஒருபொழுதும் ஜனரஞ்சக எழுத்துக்களாக இருக்க முடியாது.
நான் குதர்க்கமாக சொல்லவில்லை. அதாவது அப்படி என்றால் தமிழ் இலக்கியவாதிகளின் எழுத்துக்கள் அதிகமாக மக்களை சென்று அடைவதில்லை.
அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட ஆரம்ப காலத்தில் இருந்து மக்களை சென்று அடைந்த இலக்கியத்தை கல்கி நீங்கள் அவர்களை ஜனஞ்சகம் என்று சொல்லலாம். ஒரு புதிய ஒரு வாசக வட்டத்தை திறந்து வைத்தது கல்கியினுடைய எழுத்துக்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்த எழுத்துக்கள் படிப்படியாக சமலை அடைந்து இன்று நீலபத்மநாதன், ஜெயமோகன், கோணங்கி போன்றவர்களுடைய பரிச்சாத்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழில் வரத் தொடங்கி இருக்கின்றன. ஆகவே இந்த ஆரம்ப கால கட்டத்து எழுத்துக்கள் இந்த உச்சமான எழுத்துக்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் ஜனரஞ்சக எழுத்துக்கள் என்று வைப்பது மக்களை விரும்புகின்ற எழுத்துக்கள் என்பதல்ல, மக்கள் விரும்புகின்ற எழுத்துக்கள் அல்ல, எழுத்தாளன் சொல்ல விரும்புகின்ற எழுத்துக்கள். எழுத்தாளன் இதை சொல்ல விரும்புகிறானோ அதனை மக்கள் வரவேற்க தொடங்குகிறார்கள். ஆரம்பத்திலே அவர்களுக்காக எழுதினாலும் பிறகு எழுத்தாளனுடைய கருத்தை, எழுத்தாளனுடைய உள்ளத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அவனுடைய எழுத்துக்களை வரவேற்க அவர்கள் தயாராகிறது என்று நான் கருதுகின்றேன். இலக்கியத்திற்கு சில இலக்கணங்கள் இருக்கின்றன, அவர்களோ சிறுகதைகளோ நாங்கள் எழுதும் பொழுது இருக்கின்றன. ஆனால் அவை வந்து உச்சமான இலக்கிய எழுத்துக்கள், தரமான இலக்கிய படைப்புகளாக வருகின்றவையும் கூட ஜனரஞ்சக எழுத்துக்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஜெயகாந்தனுடைய பரிசுக்கு போ அல்லது சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற கதைகள் கூட பரவலாக பெருந்தொகையிலே மக்களை சென்றடைந்திருக்கின்றன. அதற்காக அவை ஜனரஞ்சக எழுத்துக்கள் என்று சொல்ல முடியாது. நீலகனுடைய தலைமுறைகள் என்ற கதை அல்லது பள்ளிகொண்டபுரம் என்ற கதை நாவல் பரவலாக மக்களை சென்றடைந்திருக்கின்றன. அதற்காக அதை ஜனரஞ்சக எழுத்து என்று சொல்லிவிட முடியாது.
சரி, பொதுவாகவே பெரும் எழுத்தாளர்கள் தொடாத அம்சங்கள், விஞ்ஞான கதைகள் எழுதுவது, நகைச்சுவை கதைகள் எழுதுவது, ஆனால் நீங்கள் பெரும் எழுத்தாளராக இருந்தும் அதை தொட்டுள்ளீர்கள், எப்படி இது நேர்ந்தது?
நகைச்சுவை வந்து மக்களை, மக்களுடைய உறவுகளை, மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய நடவடிக்கைகளை ஒரு வகையிலே அவர்களை கேலி செய்வதன் மூலம் அல்ல, அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு நகைச்சுவை ஒரு நல்ல வழக்கமாக இருந்திருக்கிறது. விஞ்ஞான கதைகள் வந்து ஒரு வகையிலே எங்களுக்கு புதியதல்ல. ஏனென்றால் விஞ்ஞான எங்களுடைய ஆரம்பகால இலக்கியத்தில் இருந்தே எங்களுடைய இலக்கியங்கள் ஒரு வகையான நடைமுறைக்கு ஒவ்வாத அல்லது மாயாஜாலமான ஒரு மெஜிக்கல் ரியலிசம் மாதிரி இருக்கிறது, நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஞ்ஞான கதைகளை பொறுத்தவரையிலே மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை சொல்லலாம், அதாவது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தலாம் என்ற விதத்தில் இந்த விஞ்ஞான கதைகள் அறிமுகமாகி இருக்கின்றன. சுயாதா அந்த வகையிலே மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சமீபத்தில் இலங்கையில் காலமான முதுபெரும் மாபெரும் எழுத்தாளர் செங்கை ஆழியான் அவர்கள் SBS தமிழ் ஒலிபரப்பிற்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கிய நேர்முகத்தின் முதற்பாகம்.
போர் சூழலை மையப்படுத்தி எழுதப்படும் எழுத்துக்களை பிரச்சார இலக்கியம் என்பதாக வகைப்படுத்துவது பற்றிய உங்கள் பார்வை என்ன?
அப்படி இல்லை, அது பிரச்சார இலக்கியம் சொல்ல முடியாது. இலக்கியமே ஒரு வகையில் அரசியல் பிரச்சாரம் தான், அல்ல பிரச்சாரம் தான். ஆனால் போர்க்கால சூழ்நிலையை வைத்து எழுதுகின்ற இலக்கியங்கள் அப்படி இல்லை. அப்படியா இருந்தால் டோல்டோஸனுடைய நாவல்கள், ஹெமிங்வேயினுடைய நாவல்கள் அந்த வகையிலே எல்லாம் போயிடும். போர் சூழல் வந்து வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாமல் இன்றைய சர்வதேச ரீதியிலே இன்றைய நாடுகளிலே பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நிலை. அவற்றினாலே மக்கள் படுகின்ற வேதனைகளை, அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு மக்கள் முயல்கின்ற துணிச்சலான காரியங்களை எழுதுவதனாலே போர்க்கால சூழ்நிலையிலே எழுதப்படுகின்ற எழுத்துக்கள் பிழையானவே அல்ல. அவை நல்ல நாவல்களாக வெளிவந்திருக்கின்றன. ஒரு யதார்த்தபூர்வமான சமகால நாவல்களாக இருப்பது இல்லத்தை பொறுத்தவரையில் பொற்கால சூழலை கொண்டாலும் அதிலிருந்து விடுபட முடியாது. மக்கள் தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது. அதை விட சாதியம் பற்றிய சிந்தனைகளோ, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாதியம் பற்றிய சிந்தனைகளோ அல்லது வேறு வறுமை சீதனம் போன்ற கொடுமைகளோ எழுவதிலும் பார்க்க இங்கு மிக்கினிப்பது பொற்கால சூழ்நிலை பற்றிய சிந்தனை தான். ஏன்னா நாங்கள் நித்தம் அதனாலே பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆகவே பொற்கால சூழ்நிலையை கொண்டுதான் எழுத முடியும்.
யாழ்ப்பாண மண்ணின் ஜாதிய கொடுமைகளை சித்தரிக்கும் பிரளயம் என்ற நாவலை படைத்தவர் நீங்கள். இப்போது ஜாதியின் தாக்கம் எப்படி உள்ளது, எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
ஜாதியின் தாக்கம் முற்றாக மறைந்து விட்டது என்று யாழ்ப்பாணத்தை சொல்லிவிட முடியாது. அவை மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதை மீறி தமிழ் தேசிய உணர்வு, இனவாத பேரினவாதத்துக்கு எதிரான உணர்வு மக்களிடையே ஊண்டி விட்டபடியால் அல்லது போராட்ட மனப்பான்மை மக்களிடையே ஏற்பட்டு விட்டபடினால் அவை ஓரளவு தனிந்து இருக்கின்றன. அவை ஒழிய அவை சாதிய பிரச்சனைகள் முற்றாக நீங்கிவிட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய நாவல்களில் நான் சொல்வது என்னவென்றால், சாதிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொழில் மாற்றமும் கல்வி அறிவும் அவர்களுக்கிடையே ஏற்படும் பொழுது ஏற்பட்டுவிடும் என்று நான் கருதினேன். அது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அது 100க்கு 100 யதார்த்தமான ஒரு உண்மை, நிதர்சனமான உண்மையாக மாறிவிட்டது. அந்த சூழ்நிலையை கொண்டு தமிழக தலித் மக்களோடு யாழ்ப்பாண சாதியத்தை ஒப்பிடுவது பொருத்தமல்ல. யாழ்ப்பாண சாதி அவ்வளவு தூரம் சிக்கலானதாக இல்லை. திருமண உறவுகளை பொறுத்தவரையிலே வேறுபாடுகள் என்றும் கவனிக்கப்படுகின்றன. மற்றபடி தொழில் ரீதியாகவோ அல்லது சமூக அந்தஸ்து ரீதியாகவோ அல்லது நட்பு ரீதியாகவோ அந்த வேறுபாடுகள் இங்கு குறைந்திருக்கின்றன என்று நான் கருதுகின்றேன்.
யாழ்ப்பாணம் சம்பந்தமாகவே மற்றொரு கேள்வி, அதாவது போர் சூழலில் வாழும் ஒரு பிரதேசமாக யாழ்ப்பாணம் இருப்பதால் இதனால் இலக்கிய முன்னெடுப்புகள் குறைந்துள்ளன அல்லது தடைபடுகின்றன, அப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வருகிறதா?
நீங்கள் கேட்கின்றது எனக்கு புரிகின்றது. உண்மையிலேயே யாழ்ப்பாண எழுத்தாளர்கள் வந்து போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற தன்மையிலே எழுதக்கூடாது என்று முடிச்சிருக்க, போராட்டத்தை ஆதரிக்காவிட்டாலும் கொச்சப்படுத்தக்கூடாது என்று ஆரம்பத்திலேயே எடுத்த ஒரு முடிவு இருக்கிறது இலக்கியவாதிகளிடையே. அதனாலே பழைய பழம்பெரும் எழுத்தாளர்கள் பலர் தங்களுடைய பேனாக்களை இருக்க மூடி வைத்து விட்டார்கள் பயத்தினாலும் அல்லது பெரும்பாலும் அதுதான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினாலே பயத்தினாலே தங்களுடைய பிணாக்களை கிரகம் மூடி வைத்து விட்டார்கள். ஆனால் அதை மீறி ஒரு புதிய எழுத்து உலக பரம்பரை போராட்ட சூழ்நிலையை சித்தரிக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இளம் எழுத்தாளர் பரம்பரை யாழ்ப்பாணத்தில் உருவாகி வருவதை நாங்கள் இன்றையும் காணலாம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற இலக்கிய கலைத்துவம் அங்கு இல்லாவிட்டாலும் உள்ளடக்கத்தை பொறுத்தவரையிலே அவருடைய சிந்தனைகள் அவருடைய கருத்துக்கள் மிகவும் புரட்சிகரமானவையாக இருக்கின்றன என்பதை நான் சொல்லத்தான் ஆசைப்படுகின்றேன். பழைய எழுத்தாளர்கள் தங்களுடைய பிணாக்களை மூடித்தான் வைத்து விட்டார்கள்.
புலம்பெயர்ந்தோர் இலக்கியம் பற்றிய உங்கள் பார்வை என்ன?
ஆரம்பத்தில் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் ஈழத்தை பற்றிய கரிசனையோடு எழுதினார்கள். இப்பொழுது எழுதுபவர்கள் ஈழம் பற்றி எழுதுகிறார்கள். ஈழம் ஒரு அதாவது அவர்கள் பார்வையாளராக இருந்து கொண்டு எழுதுகிறார்கள். அதை விட தங்கள் நாட்டிலே தாங்கள் எதிர்பார்க்கின்ற பிரச்சனைகளையும் இப்பொழுது எழுத்துக்கள் வர தொடங்கிவிட்டன. அப்ப மூன்று வகையான எழுத்துக்கள் இந்த புலம்பெயர்ந்தவர்களிடையே காணப்பட்டிருக்கின்றன. இளம் தாங்கள் ஈழத்திலிருந்து வெளியேறின பிறகு உடனே அந்த துயரத்தை தங்களுடைய படைப்புகளிலே எழுதினவர்கள், மற்ற இளம் தாங்கள் வாழ்ந்த மண்ணை பற்றிய ஒரு இயக்கத்தோடு சிந்தித்தவர்கள் இப்பொழுது அவர்கள் தாங்கள் வாழ்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நாடுகளில் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளையும் பிள்ளைகள் அனுபவிக்கின்ற தலைமுறை இடைவெளிகளையும் பற்றி எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இந்த புலம்பெயர்ந்த இலக்கியம் என்பது என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் ஒரு 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 தலைமுறையோடு அல்லது இன்னொரு தலைமுறை ரெண்டு தலைமுறையோடு தமிழ் பற்றிய சிந்தனை அங்கு முடிந்துவிடும். இளம் பற்றி எழுதுகின்றவர்கள் எல்லாம் இப்ப பிரான்சிய தமிழ் தமிழர் பற்றி எழுதிய பிரான்சிய இலக்கியமாகத்தான் இருக்கும் அல்லது ஜெர்மனிக்காக கண்ட கனடியனாக இருக்கும் மொழியே தமிழில் எழுதப்படுகின்ற இலக்கியங்கள் இனி அங்கிருந்து வரும் என்று ரெண்டு தலைமுறைகளுக்கு பிறகு என்னால் எதிர்பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் மெதுவாக அங்கு தமிழ் பாவனை குறைந்து வருகின்றது என்று நான் நினைக்கின்றேன். தமிழை அவர்களால் காப்பாற்ற முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு மலேசியா சிங்கப்பூர் போல ஜெர்மனியிலேயோ பிரான்சிலேயோ லண்டனிலேயோ காப்பாற்ற முடியும் என்று நான் நினைக்கவில்லை.
சரி, அடுத்ததாக நீங்கள் ஒரு சஞ்சிகை கழித்த பேட்டி ஒன்றில் எங்கள் அவலங்களை உங்கள் இருப்புக்காக பயன்படுத்தாதீர்கள் என்று கூறியுள்ளீர்கள். இது பலத்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது பற்றி நீங்கள் உங்கள் பதில் என்ன? ஏன் அப்படி புலம்பெயர்ந்தவர்களை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் சொல்லுங்க.
எங்கள் அவலங்களை ஒரு சிலர் தங்களுடைய நலனுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அது அர்த்தப்பட எழுதினேன். ஆனால் அது எல்லாருடைய மனதையும் பாதித்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக போனவர்களும் இருக்கிறார்கள், பாதுகாப்பு காரணமாக வெளியேறினவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை மண்ணில் எப்பொழுதும் ஒரு யுத்த சூழ்நிலை அல்லது ஒரு பிரச்சனையான தன்மை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் போல படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பாதிப்புறாதவர்கள் கூட எழுத்தாளர்களை நான் சொல்லுகிறேன், பாதிப்புறாதவர்கள் கூட தாங்கள் இலங்கைக்கு போனால் தங்களுக்கு மேலே ஏதோ ஒரு தங்களை எதிர்கொண்டு பெரிய ஒரு பிரச்சனைகள் காத்திருக்கின்றன, கொலைத்தன்மைகள் காத்திருக்கின்றன என்று கருதுகிறார்கள். அதுபோலே பல எழுத்தாளர்கள் சில எழுத்தாளர்கள் இப்போ ஆனாமுத்துலிங்கம் ஏ வளம் போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் இலங்கைக்கு வரலாம், கொழும்புக்கு வரலாம், ஜாழ்ப்பாணத்துக்கு வரலாம். ஆனால் அவர்கள் ஒரு மாயை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், இலங்கைக்கு போனால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று. ஆனால் சில எழுத்தாளர்கள் அந்த எழுத்தாளருடைய பேட்டிகளிலேயே முன்பும் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. தாங்கள் போனது தொழிலுக்காக, நைஜீரியாவில் தொழிலுக்காக போனோம்னு சொல்லுவார்கள், அப்புறம் இப்படி சொல்லுவார்கள் இலங்கைக்கு போனால் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுவார்கள். ஆகவே என்னுடைய துயரங்களை அவர்கள் அப்படியானவர்கள் தங்களுடைய இருப்பிற்காக பயன்படுத்துவது போல தான் எனக்கு படுகிறது. ஆகவே நான் அப்படி சொன்னேன். ஆனால் எல்லா மக்களையும் நான் பார்க்கிறதில்லை.